மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். நான் உங்கள் ஆசிரியர் திருவாளர் எஸ் சசிகுமார். பதுளை சௌதம் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். ஆம், ஊவா மாகாண கல்வி திணைக்களமும் பண்டாரவளை கல்வி பணிமனையும் ஊவா சமூக வானொலியும் இணைந்து நடாத்தும் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். அந்த வகையில் இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பண்டாரவளை கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாட தலைப்பானது இவரிடம் புலமை பரிசில் பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கான பகுதி ஒன்று வினாத்தாளுக்குரிய நுண்ணறிவு நுட்பங்கள் என்ற விடயமாகும். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் 2021 ஆண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சை 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 22 திகதி நடைபெறும் என்று உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அன்று நடைபெற போகின்ற அந்த புலமை பரிசில் பரீட்சையில் வளமை போன்றே இரண்டு வினாப்பத்திரங்கள் வழங்கப்படும். அந்த வினாப்பத்திரங்களில் முதலாவது வினாப்பத்திரமானது முற்றுமுழுதாக நுண்ணறிவு தொடர்பான வினாப்பத்திரமாக அமைந்திருக்கும். ஆம், அந்த வகையில் அந்த நுண்ணறிவு வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது, அந்த வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகு வழியில் விடைகளை கண்டறிவது தொடர்பான சில விடயங்களை இன்றைய வகுப்பில் நாம் பார்ப்பதற்கு காத்திருக்கின்றோம். ஆமாம் மாணவர்களே, அந்த வகையில் பகுதி ஒன்று வினாத்தாளானது ஒரு மணித்தியாலத்தை கொண்டதாக காணப்படுகின்ற அதேவேளை அதில் 40 வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அந்த 40 வினாக்களுக்கும் 3 விடைகள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த 3 விடைகளில் மிகவும் பொருத்தமான விடையினை நீங்கள் தெரிவு செய்து அந்த 3 விடைகளில் பொருத்தமான விடையின் கீழ் நீங்கள் கோடிடுதல் வேண்டும். ஆம் மாணவர்களே, பகுதி ஒன்று வினாத்தாளுக்கு நாம் கூறுவோம் நுண்ணறிவு வினாத்தாள் என்று. அந்த வகையில் நாம் சில நுண்ணறிவு நுட்பங்களை தெரிந்திருப்பதன் ஊடாக அந்த வினாத்தாளுக்கு இலகுவான முறையில் விடைகளை கண்டறியலாம். ஆம், அந்த வகையில் முதலாவதாக நாம் வினாத்தாளை நன்றாக வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும். நன்றாக வாசிக்க வேண்டும். வாசித்ததன் பின்னர் தேவையான விடயங்களை குறிப்பெடுக்க வேண்டும். அதாவது செய்க வழிகளை செய்து பார்த்தல் வேண்டும். அதற்கு எமக்கு அடிப்படை கணித செய்கைகளை நாம் சிறந்த முறையில் செய்பவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணித செய்கைகளை நாம் நன்றாக செய்பவராக இருத்தல் வேண்டும். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் நுண்ணறிவு நுட்பங்கள் எனும்போது நீங்கள் பகுதி ஒன்று வினாத்தாளுக்கு தயாராவதற்கு எந்தெந்த தலைப்புகளின் கீழ் நீங்கள் படித்திருக்க வேண்டும் என்று தற்போது பார்ப்போம். அந்த வகையில் தூண்கள் தொடர்பான வினாக்கள், அதேபோல கொடிகள் தொடர்பான வினாக்கள், அதுபோல நாட்காட்டி தொடர்பான வினாக்கள், அத்தோடு நூற்றாண்டு தசாப்தம் போன்ற வினாக்கள், அது மட்டுமன்றி பிராணிகளின் எண்ணிக்கையை கணிப்பிடல், அதேபோல வாகனங்களின் எண்ணிக்கையை கணிப்பிடல் போன்ற வினாக்கள், அத்தோடு பக்கம் கணிப்பிடல் போன்ற வினாக்கள், திசைகள் தொடர்பான வினாக்கள், அத்தோடு கைக்குழுக்கள் தொடர்பான வினாக்கள், அத்தோடு சேர்த்து வாழ்த்தட்டை தொடர்பான வினாக்கள், மேலும் வயது தொடர்பான வினாக்கள், நேரம் தொடர்பான வினாக்கள், மனித நாட்கள் தொடர்பான வினாக்கள், வழுக்கு மரம் தொடர்பான வினாக்கள், எண்கோளங்கள் தொடர்பான வினாக்கள், முக்கோணம் கணிப்பிடல், அதேபோல சதுரங்கள் கணிப்பிடல், செவ்வகங்கள் கணிப்பிடல், வட்டங்களின் எண்ணிக்கையை கணிப்பிடல், துண்டங்களை கணிப்பிடல், அது மட்டுமன்றி வரிசை நிலை போன்ற வினாக்கள், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வளவு நேரம் நான் கூறிய அந்த தலைப்புகளின் கீழ் நீங்கள் சிறந்த முறையில் தயாராக இருப்பீர்களானால் அந்த வினாத்தாளுக்கு விடையளிப்பதற்கு உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். அதாவது தூண்கள் கணக்கு எனும்போது தூண்கள் தொடர்பான கணக்குகள் எவ்வாறு வரும், அந்த வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடையெழுதுவது போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்களாயின், ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் இலகு வழிகளை அறிந்திருப்பீர்களாயின் பகுதி ஒன்று வினாத்தாளில் 40 வினாக்களுக்கு 40 நீங்கள் சரியெடுக்கலாம். 100 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. பெரும்பாலான பிள்ளைகள் 100 புள்ளிகளை பெறுபவர்கள் இருக்கின்றார்கள். ஆம், அந்த வகையில் இன்றைய வகுப்பில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற விடயமானது வாகனங்களின் எண்ணிக்கையையும் பிராணிகளையும் எண்ணிக்கையையும் கணிப்பிடுவது தொடர்பான வினாக்கள் எவ்வாறு வருகின்றது, அந்த வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகுவாக விடையளிக்கலாம் போன்ற விடயத்தினை இப்போது பார்க்க போகின்றோம். ஆம், நான் கூறுகின்ற விடயங்களை குறிப்பெடுத்துக் கொண்டு அந்த வினாக்களுக்கு விடையை கணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பின்னர் அந்த வினாவை கூறி அந்த வினாவுக்கான இலகுவழி நுட்பங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். ஆம், இதோ வினா. ஒரு பண்ணையில் கோழிகளும் மாடுகளும் வளர்க்கப்பட்டன. வினாவை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான தகவல்களை மாத்திரம் நீங்கள் குறித்துக் கொண்டு விடையை கணிப்பிடுங்கள். அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு பண்ணையில் கோழிகளும் மாடுகளும் வளர்க்கப்பட்டன. அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை 80, தலைகளின் மொத்த எண்ணிக்கை 28 ஆகும். அங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை யாது? இதுதான் வினா. அதாவது ஒரு பண்ணையில் கோழிகளும் மாடுகளும் காணப்பட்டன, அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 80, அங்குள்ள பிராணிகளின் மொத்த எண்ணிக்கை 28, அங்குள்ள மாடுகள் எத்தனை என்பதுதான் வினா. ஆம், இந்த வினாவுக்கு விடை காண்பதற்கு இலகுவழி நுட்பம் என்ன? ஆம், இந்த வினாவுக்கு விடை காண்பதற்கு இலகுவழி நுட்பத்தினை தற்போது நான் கூறுகின்றேன். அதனை குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது பிராணிகள் தொடர்பான வினாக்கள் வந்தால் 3 படிநிலைகளில் நாம் வினா விடையை கண்டுபிடிக்கலாம். 3வது படிநிலை நமக்கு விடையானது வந்துவிடும். 1வது படிநிலையானது நாம் பார்க்க வேண்டும், பிராணிகளின் தலைகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 28. அந்த 28 அந்த 2 பிராணிகளில், அதாவது கோழிகளும் மாடுகளும் என்று அங்கு பேசப்பட்டிருக்கின்றது. கோழிகளுக்கு 2 கால்கள், மாடுகளுக்கு 4 கால்கள். ஆகவே எந்த பிராணிக்கு குறைவான கால்களை இருக்கின்றதோ அந்த பிராணியின் கால்களின் எண்ணிக்கையால் மொத்த தலைகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். அந்த வகையில் 28 தலைகள் காணப்படுகின்றன. அதனை 2 பெருக்க வேண்டும். ஏன் 2 பெருக்க வேண்டும்? கோழிகளின் கால்களின் எண்ணிக்கை 2. ஆகவே அவ்வாறு 2 பெருக்கும் போது 28 2 பெருக்கினால் 56. அடுத்ததாக, அது 1வது படி. 2வது படியில் நாம் செய்ய வேண்டிய வேலை, மொத்த கால்களின் எண்ணிக்கை 80. அந்த 80 கால்களில் இருந்து நமக்கு 1வது படியில் வந்த அந்த 56 கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது எமதுக்கு விடையானது 24 பெறப்படும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய வேலை, அந்த 24 இந்த பிராணிகள் 2 இடையிலான கால்களின் வித்தியாசம் இருக்கும் தானே, அந்த வித்தியாசத்தால் வகுக்க வேண்டும். அதாவது மாடுகளுக்கு 4 கால்கள், கோழிகளுக்கு 2 கால்கள். ஆகவே 2 இடையிலான வித்தியாசம் 4 கழிக்கும் போது 2. அவ்வாறு 24 2 வகுக்கும் போது எமக்கு 12 பெறப்படும். ஆகவே அந்த 12 4 கால்கள் உள்ள பிராணிக்குரிய விடையாக அமையும். அதாவது எந்த பிராணிக்கு கூடுதலான கால்கள் இருக்கின்றதோ அந்த பிராணியின் எண்ணிக்கையாக அமையும். ஆகவே மாடுகளின் எண்ணிக்கை 12. அடுத்த வினா வினவலாம், ஆகவே கோழிகளின் எண்ணிக்கை எத்தனை என்று. ஆம், நமக்கு தெரியும், அந்த பண்ணையில் மொத்தமாக 28 தலைகள் காணப்பட்டன. அந்த 28 தலைகளில் 12 தலைகள் மாடினுடையது. ஆகவே மீதி தலைகள் எல்லாம் கோழிகளினுடையதாக இருக்கும். ஆகவே 28 12 கழிக்கும் போது மீதி 16 பெறப்படும். ஆகவே அந்த பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை 16, அந்த பண்ணையில் உள்ள மாடுகளின் எண்ணிக்கை 12, கோழிகளின் எண்ணிக்கை 16. ஆம், அடுத்ததாக அதே போன்று இதே செய்கை வழியில் வரக்கூடிய இன்னும் ஒரு வினாவினை நாம் பார்ப்போம். அந்த வினாவினை நான் கூறுகின்றேன். அதில் தேவையான விடயங்களை மாத்திரம் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒருவரிடம் கார்களும் முச்சக்கர வண்டிகளுமாக 12 இருந்தன. அவற்றின் சில்லுகளின் எண்ணிக்கை 43. எனின் அவரிடம் இருந்த முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை யாது? இதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒருவரிடம் கார்களும் முச்சக்கர வண்டிகளுமாக 12 இருந்தன. அவற்றின் சில்லுகளின் எண்ணிக்கை 43 எனின் அவரிடம் இருந்த முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை யாது? ஆம், இந்த வினாவிற்கு நாம் எவ்வாறு விடை காண்பது? அதே போல நாம் இதற்கு முன்னர் கூறிய அந்த வினாவுக்கு இலகு வழியில் எவ்வாறு செய்தோமோ அதே முறையில் இந்த வினாவிற்குமான விடையினை செய்யும் போது இலகுவாக இதற்கான விடையினை காணக்கூடியதாக இருக்கும். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் 3 படிநிலைகளில் இதற்கான விடையினை நாம் கண்டுபிடிக்கலாம். முதலாவது படி, இரண்டாவது படி, மூன்றாவது படி. மூன்றாவது படியில் நமக்கான விடை வந்துவிடும். முதலாவதாக அங்குள்ள வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 12. அந்த 12 அந்த 2 வாகனங்களில், அதாவது கார்களும் காணப்படுகின்றது முச்சக்கர வண்டிகளும் காணப்படுகின்றது. கார்களுக்கு 4 சக்கரங்கள், முச்சக்கர வண்டிகளுக்கு 3 சக்கரங்கள். ஆகவே அங்கு சக்கரம் குறைவாக உள்ள வாகனம் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிக்கு எத்தனை சக்கரங்கள்? 3 சக்கரங்கள். ஆகவே 12 3 பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கும் போது விடை 36 பெறப்படும். அவ்வாறு பெருக்கும் போது விடையானது 36 பெறப்படும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய வேலை, அங்கு அந்த வாகனங்களின் சில்லுகளின் மொத்த எண்ணிக்கையானது எத்தனை? 43. அந்த 43 தற்போது கண்டுபிடித்த அந்த 36 சில்லுகளை நாம் கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது எமக்கு விடையாக 7 பெறப்படும். இது இரண்டாவது படிநிலை. அடுத்ததாக, அதாவது இறுதியாக, அந்த 7 அந்த வாகனங்களின் சக்கரங்களின் எண்ணிக்கைக்கிடையிலான வித்தியாசத்தால் வகுக்க வேண்டும். கார்களுக்கு 4 சக்கரங்கள், முச்சக்கர வண்டிகளுக்கு 3 சக்கரங்கள். ஆகவே 4 கழிக்கும் போது 1 விடையாக, அதாவது வித்தியாசமாக 1 பெறப்படும். ஆகவே 7 வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது விடையாக 7 பெறப்படும். ஆகவே அந்த வாகனத்தற்பிடத்தில் இருந்த வாகனங்களில் அதிக சக்கரங்களை கொண்ட வாகனமானது கார். ஆகவே கார்களின் எண்ணிக்கை 7. கார்களின் எண்ணிக்கை 7. கார்களின் எண்ணிக்கை 7 எனின் முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதனை நாம் காண்பதற்கு மொத்த வாகனங்கள் 12. அந்த 12 கார்களின் எண்ணிக்கை 7 கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது எமக்கு விடையாக 5 பெறப்படும். ஆகவே அவரிடம் இருந்த முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை 5, கார்களின் எண்ணிக்கை 7 ஆகும். ஆம் மாணவர்களே, நான் அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். ஒருவரிடம் கார்களும் முச்சக்கர வண்டிகளுமாக 12 இருந்தன. அவற்றின் சில்லுகளின் எண்ணிக்கை 43. அவரிடம் இருந்த முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை யாது என்பதுதான் வினா. அந்த வினாவுக்கு நாம் விடையினை கண்டுபிடித்தோம், 5. அதாவது முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை 5. நாம் கண்டுபிடித்த விடை சரியா என்பதனை நாம் நிரூபித்து பார்க்கலாம். எவ்வாறு என்றால், 5 முச்சக்கர வண்டிகளின் 5 3 பெருக்கும் போது 15 பெறப்படும். அதாவது முச்சக்கர வண்டிகளுக்கான சக்கரங்களின் எண்ணிக்கை 15, கார்களின் எண்ணிக்கை 7 என்று கண்டறிந்தோம். அந்த 7 நான்கால் பெருக்கும் போது விடையானது 28. ஆகவே அடுத்ததாக நாம் 7 ஐயும் 5ஐயும் கூட்டும் போது வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 12 நமக்கு வருகின்றது. ஆகவே அந்த விடை சரி. அடுத்ததாக சக்கரங்களின் எண்ணிக்கை எமக்கு 43 வர வேண்டும். 43 வந்தால் மாத்திரமே நாம் கண்டறிந்த விடை சரியானது. ஆகவே கார்களின் சக்கரங்கள் 28 கண்டறிந்தோம், முச்சக்கர வண்டிகளின் சக்கரங்களின் எண்ணிக்கை 15 என்று கண்டறிந்தோம். இரண்டையும் கூட்டும் போது எமக்கு விடையானது 43 பெறப்படுகின்றது. ஆகவே நாம் கண்டறிந்த விடையானது இரண்டுமே மிகச்சரியான விடை. ஆம் மாணவர்களே, இவ்வாறான நுட்பங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதன் ஊடாக இது போன்ற வினாக்களுக்கு மிகவும் இலகுவான முறையில் நீங்கள் விடையை கண்டறியலாம். ஆம், அதே போன்று தற்போது நாங்கள் பிராணிகளின் எண்ணிக்கை, அதே போன்று வாகனங்களின் எண்ணிக்கையை வழங்கினால் எவ்வாறு இலகுவாக விடை காண்பது போன்ற விடயங்களினை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற விடயமானது 100 தசாப்தம் தொடர்பான சில விடயங்களை பார்க்க போகின்றோம். ஆம், அந்த வகையில் நான் கூறுகின்ற விடயங்களை, தேவையான விடயங்களை குறிப்பிடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 100 தசாப்தம் தொடர்பான வினாக்கள் எமக்கு பாஸ் பேப்பர்ஸ், கடந்த கால வினாத்தாள்களில் வினவப்பட்டுள்ளன. அந்த வகையில் எவ்வாறான வினாக்கள் வந்திருக்கின்றது என்று பார்ப்போமானால், கடந்த வருட வினாத்தாள்களில் 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்த 100 தசாப்தமும் யாது என்று ஒரு வினா வினவப்பட்டுள்ளது. அவ்வாறான வினாக்கள் வந்தால் நாம் என்ன செய்யலாம், அவ்வாறான வினாக்கள் வரும்போது எந்த நுட்பத்தினை நாம் பயன்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை தற்போது பார்ப்போம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் தசாப்தம் என்றால் உங்களுக்கு தெரியும், 10 கொண்ட காலப்பகுதி ஆகும். தசாப்தம் என்பது 10 கொண்ட காலப்பகுதி. அதே போல 100 என்பது 100 கொண்ட காலப்பகுதி ஆகும். அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட வருடம் ஒன்றினை வழங்கி அந்த வருடமானது எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம் என்று வினவப்பட்டால், அதாவது 1975 எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம். ஆம், முதலாவதாக நாம் தசாப்தத்தை பார்ப்போம். தசாப்தத்தை எவ்வாறு கண்டறிவது? 1975 என்ற எண்ணில் 10 உள்ள இலக்கம் 7. 10 உள்ள இலக்கம் 7. ஆகவே அந்த 7 வலம் சுழியாக ஏதாவது இலக்கம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும் போது 7 வலம் சுழியாக இலக்கம் இருக்கின்றது 5, 1975. ஆகவே அந்த 7 ஒன்றை கூட்ட வேண்டும். அவ்வாறு 7 ஒன்றை கூட்டும் போது விடையாக 8 பெறப்படுகின்றது. ஆகவே 1975 என்பது 8 தசாப்தத்திற்குரிய ஆண்டாகும். ஆம், அதே போல 100 எவ்வாறு காண்பது என்னும் போது 100 உள்ள இலக்கத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். 100 உள்ள இலக்கம் 9. 1975 100 உள்ள இலக்கம் 9. அந்த 9 வலம் சுழியாக இலக்கங்கள் காணப்படுகின்றதா என்று பார்க்க வேண்டும். ஆம், 9 வலம் சுழியாக 75 காணப்படுகின்றது. ஆகவே அந்த 9 ஒன்றை, அதாவது 19 ஒன்றை கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது 20 பெறப்படுகின்றது. ஆகவே 1975 என்பது 20 8 தசாப்தம் ஆகும். ஆம், அதே போல இன்னும் ஒரு வினாவிற்குள் சொல்வோம். 1994 எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம்? 1994 எனும்போது அந்த 2 இலக்கங்களுக்கு நேராக கோடொன்றினை போட்டு 2 பிரிக்கின்றோம். அவ்வாறு பிரிக்கும் போது தற்போது நமக்கு 100 தான் தேவை. 100 உள்ள இலக்கம் எத்தனை? 9. ஆகவே அந்த 9க்கு வளம் சுழியாக இலக்கம் காணப்படுகின்றதா? ஆம், 1994 நூறாம் இடத்தில் உள்ள இலக்கம் 9, 9 வளம் சுழியாக இன்னும் ஒரு 9, 4 காணப்படுகின்றன. ஆகவே அந்த 19 ஒன்றை கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டும் போது விடையானது 20 ஆகும். ஆகவே 1994 என்பது 20ஆம் நூற்றாண்டிற்குரிய ஆண்டு ஆகும். அதே போல 1900ஆம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம்? இது சற்று வித்தியாசமான வினா. 1900ஆம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம் எனும் போது, முதலாவதாக அந்த ஆண்டினை 2 சரிசமமாக பிரித்துக் கொள்வோம். ஆகவே 19 இடம் சுழியாகவும் 2 பூஜ்ஜியங்கள் வலம் சுழியாகவும் இருக்குமாறு பிரிப்போம். 19 கோடு 2 பூஜ்ஜியம். அவ்வாறு பிரிக்கும் போது நூற்றாண்டினை காண்பதற்கு நாம் அந்த 1900ஆம் என்ற இலக்கத்தில் 100ஆம் இடத்தில் உள்ள இலக்கத்தின் மீது நாம் கவனம் செலுத்துவோம். ஆகவே 1900ஆம் என்ற இலக்கத்தில் 100ஆம் இடத்தில் உள்ள இலக்கம் என்பது 9. ஆகவே அந்த 9 வலம் சுழியாக ஏதாவது இலக்கங்கள் இருக்கின்றதா என்று பார்ப்போம். ஆம், அந்த வகையில் 19 வலம் சுழியாக எவ்விதமான இலக்கங்களும் இல்லை, பூச்சியங்கள் 2 காணப்படுகின்றன. ஆகவே அந்த 19 ஒன்றை கூட்டக்கூடாது. ஆகவே 1900ஆம் ஆண்டு என்பது 19ஆம் நூற்றாண்டு ஆகும். அதே போல தசாப்தத்தினை நாம் பார்க்கும் போது நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இறுதியில் 2 பூஜ்ஜியங்கள் வருமாயின், இறுதியில் 2 பூஜ்ஜியங்கள் வருமாயின் அது 10ஆம் தசாப்தத்திற்குரிய ஆண்டாக கருதப்படும். அதனை மீண்டும் கூறுகின்றேன். ஒரு வருடம் ஒன்றினை கொடுத்து அந்த வருடத்துக்கு இறுதியில் 2 பூஜ்ஜியங்கள் வருமாயின் அது 10ஆம் தசாப்தத்திற்குரிய ஆண்டாக கருதப்படும். ஆம், அதே போல இன்னும் ஒரு வினாவிற்குள் செல்வோம், சற்று வித்தியாசமான வினாவிற்குள் செல்வோம். 1990ஆம் ஆண்டு எத்தனையாம் தசாப்தம்? 1990ஆம் ஆண்டு 1990னை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். எழுதிக்கொண்டு 19 அடுத்ததாக ஒரு கோடொன்றினை இட வேண்டும். 19 இடம் சுழியாகவும் 90 வலம் சுழியாகவும் காணப்படும். அவ்வாறு காணப்படும் போது எத்தனையாம் தசாப்தம் என்பதுதான் வினா. தற்போது நான் கூறினேன், தசாப்தம் என்பது 10 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி ஆகும். ஆகவே 10ஆம் இடத்தில் உள்ள இலக்கம் 9, 9 வலம் சுழியாக பூச்சியம் காணப்படுகின்றது. அதாவது 9 வலம் சுழியாக எவ்வித பெருமானமும் இல்லை, பூச்சியம் இருக்கின்றது. ஆகவே அந்த 9 ஒன்றை கூட்டக்கூடாது, அது 9ஆம் தசாப்தம் ஆகும். இதனை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 1990ஆம் ஆண்டில் 10ஆம் இடத்தில் உள்ள இலக்கம் 9, அந்த 9 வலம் சுழியாக எவ்வித இலக்கங்களும் இல்லை, ஆகவே அதனுடன் ஒன்றை கூட்டக்கூடாது, அது 9ஆம் தசாப்தத்திற்குரிய ஆண்டாகும். ஆம், ஆம் மாணவர்களே, தற்போது இன்னும் ஒரு நூற்றாண்டு தசாப்தம் தொடர்பான இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு வினாவிற்குள் செல்வோம். 1900ஆம் ஆண்டு எத்தனையாம் தசாப்தம்? 1900ஆம் ஆண்டு ஆம், 1900ஐ நாம் சரியாக 19 இடையில் ஒரு கோடு 2 பூஜ்ஜியங்கள் என்று எழுதி கொள்கின்றோம். அவ்வாறு எழுதும் போது நான் உங்களுக்கு கூறினேன், தசாப்தம் எனும் போது 10 ஆண்டுகளை கொண்ட காலப்பகுதி. ஆகவே 1900ல் 10ஆம் இடத்தில் உள்ள இலக்கம் 0. அந்த 0க்கு வலம் சுழியாகவும் எவ்வித இலக்கங்களும் இல்லை. அந்த வகையில் இறுதியாக 2 பூஜ்ஜியங்கள் வருமாயின் அது 10ஆம் தசாப்தத்திற்குரிய ஆண்டாகும். ஆகவே 1900ஆம் ஆண்டானது 10ஆம் தசாப்தம் ஆகும். ஆம் மாணவர்களே, தற்போது நூற்றாண்டு தசாப்தம் தொடர்பான சில மிக முக்கியமான சில விடயங்களினை பார்த்தோம். இறுதியாக ஒரே ஒரு வினாவினை கூறிவிட்டு இன்னும் ஒரு புதிய விடயத்திற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு ஒலிம்பிக் பதக்கங்களை பெற்றுக் கொடுத்த முதலாவது வீரன், அதாவது இலங்கைக்கு ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த வீரன் யார் என்று ஒரு வினா வரலாம். அவர் யார்? டங்கன் வைட். அதே போல இலங்கைக்கு முதலாவது ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த வீராங்கனை யார்? அவர் சுசந்திகா ஜெயசிங் அவர்கள். ஆகவே இவ்வாறு ஒரு வினா வரலாம். சுசந்திகா ஜெயசிங் அவர்கள் 2000 ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சிட்னி ஒலிம்பிக் போட்டியில் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார். அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். சுசந்திகா ஜெயசிங் அவர்கள் 2000 ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பதக்கத்தினை பெற்றுக் கொடுத்தார். 2000 என்பது எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம் என்று ஒரு வினா உங்களுக்கு வினவப்படலாம். அவ்வாறு வினவும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆம், முதலாவதாக 2000 எழுதிவிட்டு 20 ஒரு கோடு, அதற்கடுத்ததாக 2 பூச்சியங்கள். ஆகவே 2000 எழுதிவிட்டு 2 சமபாதியாக பிரிக்கின்றோம். நமக்கு நன்றாக தெரியும் இறுதியில் 2 பூச்சியங்கள் வருமாயின் அது 10 தசாப்தம். ஆகவே 2000 என்பது 10 தசாப்தத்திற்குரிய ஆண்டு. அதே போல 20க்கு வளம் சுழியாக ஏதாவது இலக்கங்கள் இருக்கா என்று பார்க்க வேண்டும். ஆம், இந்த வினாவினை பொறுத்தமட்டில் 2000 எனும் போது 20க்கு வளம் சுழியாக 2 பூச்சியங்கள் காணப்படுகின்றன. ஆகவே அந்த 20 ஒன்றை கூட்டக்கூடாது. ஆகவே 2000 என்பது 20 10 தசாப்தத்திற்குரிய ஆண்டு ஆகும். ஆம், இவ்வாறு நூற்றாண்டு தசாப்தம் தொடர்பான வினாக்கள் வந்தால் அந்த வளம் சுழியாக இலக்கங்கள் இருக்கின்றனவா, 2 பூச்சியங்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும், பூச்சியம் வராது வேறு இலக்கங்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் போன்ற சில நுட்பங்களை இதனூடாக நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். உங்களுக்கு பரீட்சைக்கு இன்னும் 21 இருக்கின்றபடியால் இவ்வாறான மீட்டல் வகுப்புகள் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே இவ்வாறான விடயங்களை மீண்டும் எழுதி பார்த்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, நீங்கள் இவ்வளவு நாளும் செய்த வினாத்தாள்களை மீண்டும் மீண்டும் திருப்பி பார்த்து நீங்கள் பிழைவிட்ட விடயங்களை அதனை தேடி அதற்கு சரியான விடைகள் என்ன போன்ற விடயங்களை தங்களுடைய ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, அதே போல நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற உதாரணமானது இன்னும் ஒரு புதிய வினா. அந்த வினாவை நான் கூறும்போது அந்த வினாவிற்கான தேவையான விடயங்களை மாத்திரம் குறிப்பெடுத்து அதற்கான விடையினை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். முதலாவது, அதாவது 15 உயரமான ஒரு வழுக்கு மர கம்பத்தில், சரியா, வழுக்கு மர கம்பம் ஒன்று இருக்கின்றது 15 ஒருவர் ஒவ்வொரு 3 ஏறும் போதும் 1 சறுக்கி கீழே வருகிறார் எனின் எத்தனையாவது தடவையில் முதலில் உச்சியை தொடுவார் என்பதுதான் வினா. அதாவது அந்த வழுக்கு மர கம்பத்தின் நீளமானது 15 உயரம். ஆகவே அவர் ஒருவர் 3 ஏறுகிறார், 1 சறுக்குகிறார், 3 ஏறுகின்றார், 1 சறுக்குகின்றார். அவர் எத்தனையாவது தடவையில் உச்சியை தொடுவார் என்பதுதான் வினா. ஆம், இவ்வாறான வினாக்கள் வரும்போது இதற்கான நுட்பம் என்னவெனில், அந்த வழுக்கு மர கம்பத்தின் உயரத்தினை முதலாவதாக எழுதி கொள்ள வேண்டும். அந்த வழுக்கு மர கம்பத்தின் உயரமானது 15 ஆகவே 15 அவர் முதலாவது தடவையில் ஏறுகின்ற தூரத்தினை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது விடை 12 பெறப்படும். அடுத்ததாக அந்த 12 அவர் உண்மையிலேயே ஒரு தடவையில் ஏறுகின்ற தூரத்தால் வகுக்க வேண்டும். அவர் 3 ஏறுகின்றார், 1 சறுக்குகின்றார். ஆகவே அவர் உண்மையிலேயே ஏறுகின்ற உயரமானது 2 ஆகும். அந்த வகையில் அவ்வாறு 12 வகுக்கும் போது விடையாக எமக்கு 6 பெறப்படுகின்றது. 6 மீதி பூச்சியம் மீதி வரவில்லை. ஆகவே மீதி வராவிட்டால் அந்த 6 1 கூட்ட வேண்டும். ஆகவே அதற்கான விடையானது 7. மீதி வராவிட்டால் 1 கூட்ட வேண்டும் அந்த விடையுடன். மீதி ஏதாவது ஒரு இலக்கம் வருமாயின் அந்த விடையுடன் 2 கூட்ட வேண்டும். அதனை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வினாவுக்கான வினா விடை, அதாவது 15 மீட்டர் உயரமான ஒரு வழுக்கு மர கம்பத்தில் ஒருவர் 3 மீட்டர் ஏறும்போது 1 மீட்டர் சறுக்கி கீழே வருகிறார், எனின் அவர் எத்தனையாவது தடவையில் உச்சியை தொடுவார் என்பதற்கான விடையாக அவர் 7வது தடவையில் உச்சியை தொடுவார். ஆம். அதே போல இன்னும் ஒரு வினாவினை கூறுகின்றேன். அந்த வினாவையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அதற்கான விடையினை காண்பதற்கு என்னோடு சேர்ந்து முயற்சியுங்கள். ஆம் மாணவர்களே, 27 மீட்டர் உயரமான பாக்கு மரம் ஒன்றில் ஏறும் நபர் ஒருவர் ஒரு தடவைக்கு 6 மீட்டர் தூரம் ஏறி 2 மீட்டர் தூரம் சறுக்குகின்றார். எனவே அவர் எத்தனையாவது தடவையில் கம்பத்தின் உயரத்தை அடைவார் என்பதுதான் வினா. அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். அந்த பாக்குமரத்தின் உயரமானது 27 மீட்டர். ஒரு தடவைக்கு 6 மீட்டர் தூரம் ஏறி 2 மீட்டர் தூரம் சறுக்குகின்றார். எனவே அவர் எத்தனையாவது தடவையில் கம்பத்தின் உயரத்தை அடைவார் என்பதுதான் வினா. ஆம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அந்த பாக்குமரத்தின் உயரத்தினை எழுதி கொள்ள வேண்டும். பாக்குமரத்தின் உயரமானது 27 மீட்டர். அந்த 27 மீட்டரிலிருந்து அவர் ஒரு தடவையில் ஏறுகின்ற தூரத்தினை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது எமக்கு விடையாக 21 பெறப்படும். அந்த 21 அவர் உண்மையிலேயே ஏறுகின்ற தூரத்தால் வகுக்க வேண்டும். 6 மீட்டர் ஏறுகின்றார், 2 மீட்டர் சறுக்குகின்றார். ஆகவே அவர் உண்மையிலேயே ஒரு தடவையில் ஏறுகின்ற உயரமானது 4 மீட்டர். ஆகவே 4 வகுக்கும் போது விடையாக 5 மீதி 1 பெறப்படுகின்றது. நான் கூறினேன், மீதி வந்தால் வந்த விடையுடன் 2 கூட்ட வேண்டும், மீதி வராவிட்டால் விடையுடன் 1 கூட்ட வேண்டும், மீதி வந்தால் 2 கூட்ட வேண்டும். ஆகவே 5 2 கூட்டும் போது 7 பெறப்படும். ஆகவே 27 மீட்டர் உயரமுடைய அந்த பாக்குமரத்தில் ஏறுபவர் ஒரு தடவைக்கு 6 மீட்டர் ஏறி 2 மீட்டர் சறுக்கினார் எனின் அவர் 7வது தடவையில் அந்த மரத்தின் உச்சியை தொடுவார். ஆகவே அதற்கான விடையானது 7 ஆகும். ஆம். அப்ப ஆகவே இந்த வழுக்கு மரம் தொடர்பான வினாக்களுக்கு நீங்கள் இவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்தி அதற்கான விடையினை கண்டறியலாம். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக இன்னும் ஒரு நுண்ணறிவு வினாவிற்குள் செல்வோம். அதாவது கொடிகள் தொடர்பான வினாக்களும் உங்களுக்கு பகுதி 1 வினாத்தாளில் வினவப்படுகின்றது. அந்த வினாக்கள் எவ்வாறு வரும், அந்த வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை தற்போது பார்ப்போம். ஆம். திருவிழா ஒன்றில் சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் என்ற ஒழுங்கில் அலங்கார மின்விளக்குகள் இருந்தால் 51வது மின்விளக்கின் நிறம் யாது என்று ஒரு வினா உங்களுக்கு வினவப்படுகின்றது. திருவிழா ஒன்றில் சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள், ஆகவே 4 நிறங்கள் காணப்படுகின்றன என்ற ஒழுங்கு முறையில் 51 மின்விளக்குகள் இருந்தால் 51வது மின்விளக்கின் நிறம் யாது என்பதுதான் வினா. ஆம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 51 4 வகுக்க வேண்டும். 51 4 வகுக்கும் போது விடையாக 12 மீதி 3 பெறப்படும். ஆகவே மீதி 3 வந்தால் 3வதாக உள்ள நிறம், முதலாவது நிறம் சிவப்பு, 2வது நிறம் பச்சை, 3வது நிறம் நீலம். ஆகவே அந்த வினாவுக்கான விடையானது நீலம் ஆகும். 51 எத்தனை நிறங்கள் காணப்படுகின்றது என்று பார்த்து அந்த எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கும் போது 12 மீதி 3 பெறப்படுகின்றது. மீதி 1 வந்தால் முதலாவதாக உள்ள நிறம், மீதி 2 வந்தால் 2வதாக வந்த நிறம், மீதி 3 வந்திருக்கின்றதெனில் அது 3வதாக வந்த நிறம். ஆகவே 3வதாக உள்ள நிறமானது நீல நிறம் ஆகும். மீதி வரவில்லையாயின் அது இறுதியாக உள்ள நிறம் ஆகும். ஆம். அந்த வகையில் இந்த 51 மின் விளக்குகளில் 51வது மின் விளக்கின் நிறமானது நீல நிறம் ஆகும். ஆம் மாணவர்களே, அதே போல இந்த கொடிகள் தொடர்பான வினாவில் இன்னும் ஒரு வித்தியாசமான வினா ஒன்றிற்குள் செல்வோம். இதனையும் நீங்கள் குறித்துக் கொண்டு இதற்கான இலகுவான விடையினை எவ்வாறு கண்டறியலாம் என்பதனை முயற்சிக்கலாம். போட்டியொன்றில் நீலம், சிவப்பு, மஞ்சள் என்ற ஒழுங்கில் 61 கொடிகள் நடப்பட்டன. போட்டியொன்றில் நீலம், சிவப்பு, மஞ்சள் என்ற ஒழுங்கில் 61 கொடிகள் நடப்பட்டன. அங்கு நடப்பட்டுள்ள நீல நிற கொடிகள் எத்தனை என்பதுதான் வினா. ஆம், இவ்வாறான வினா வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆம், மொத்தமாக 3 நிறங்கள் காணப்படுகின்றன, நீலம், சிவப்பு, மஞ்சள். மொத்தமாக 61 கொடிகள் காணப்படுகின்றன. ஆகவே 61 நாம் 3 வகுக்க வேண்டும். அவ்வாறு 61 3 வகுக்கும் போது 20 மீதி 1 பெறப்படுகின்றது. ஆகவே நீல நிற கொடிக்கு 20, சிவப்பு நிற கொடிக்கு 20, மஞ்சள் நிற கொடிக்கு 20 நாம் இடுகின்றோம். அவ்வாறு இட்டதன் பின்னர் மீதி 1 வந்திருக்கின்றது. ஆகவே மீதி 1 வந்திருக்கிறதாயின் முதலாவதாக உள்ள கொடியுடன் 1 கூட்ட வேண்டும். மீதி 1 வந்தால் முதலாவது கொடியுடன் 1 கூட்ட வேண்டும். மீதி 2 வந்தால் முதலாவது கொடியுடன் 1, இரண்டாவது கொடியுடன் 1 கூட்ட வேண்டும். எமக்கு 61 3 வகுக்கும் போது 20 மீதி 1 பெறப்பட்டுள்ளது. ஆகவே அந்த 3 நிறங்களுக்கும் 20 20 20 என்பனை கொடுக்கும் போது 60 கொடிகள் வந்துவிடும். மீதியாக அந்த இருக்கின்ற அந்த 1 கொடியானது முதலாவது கொடியாக காணப்படும். ஆகவே நீலம், சிவப்பு, மஞ்சள் என்ற ஒழுங்கில் காணப்படும் போது நீல நிற கொடிகளுக்கு மாத்திரம் 1 கூட்ட வேண்டும். ஆகவே இதற்கான விடையானது 21 ஆகும். அந்த வினாவினை மீண்டும் கூறி அதற்கான விடையினையும் கூறுகின்றேன். போட்டியொன்றில் நீலம், சிவப்பு, மஞ்சள் என்ற ஒழுங்கில் 61 கொடிகள் நடப்பட்டன. அங்கு நடப்பட்டுள்ள நீல நிற கொடிகள் எத்தனை என்பதுதான் வினா. ஆகவே அங்கு உள்ள நீல நிற கொடிகளின் எண்ணிக்கையானது 21 ஆகும். ஆம் மாணவர்களே, அதே போல இன்னும் ஒரு புதிய நுண்ணறிவு வினா ஒன்றிற்குள் செல்வோம். அதாவது பகுதி 1 வினாத்தாளுக்கு உங்களுக்கு தேவையான இன்னும் ஒரு நுண்ணறிவு வினா. ஆம், அதாவது கைக்குழுக்கள், வாழ்த்தட்டைகள் தொடர்பான வினாக்களுக்கு நீங்கள் இலகுவான நுட்பங்களை அறிந்திருப்பீர்கள். தற்போது அதிகமான வினாக்கள் செய்து பழகியிருப்பதன் காரணமாக உங்களுக்கு மறந்திருக்கலாம். ஆகவே இந்த வினாவினையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். வினாவினை நான் கூறுகின்றேன், பிறகு இதற்கான இலகுவான வழியினை ஞாபகப்படுத்துகின்றேன், அதனையும் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். இதோ வினா. ஒரு பிரியாவிடை நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட 6 பேர் தங்களுக்கிடையில் கைகுலுக்கிக் கொண்டனர். எனின் அங்கே எத்தனை கைக்குலுக்கல்கள் இடம்பெற்றன என்பதுதான் வினா. அதாவது ஒரு பிரியாவிடை நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட 6 பேர் தங்களுக்கிடையில் கைகுலுக்கிக் கொண்டனர். இவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடை காண்பது? ஆம், அதாவது அந்த நிகழ்வில் பங்கு கொண்டவர்களின் எண்ணிக்கையானது 6. ஆகவே அந்த 6 1 கழிக்க வேண்டும். 1 கழிக்கும் போது விடையானது 5. அதாவது 6 பேர் எனின் அதற்கு முன்னுள்ள இலக்கத்தால் பெருக்க வேண்டும். அவ்வாறு முன்னுள்ள இலக்கத்தால் பெருக்கும் போது 6 5 பெருக்க வேண்டும். 6 5 30. 30 2 வகுக்க வேண்டும். அவ்வாறு 2 வகுக்கும் போது விடையானது 15 பெறப்படும். ஆகவே 6 பேர் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் நிகழ்த்தப்பட்ட கைக்குழுக்களின் எண்ணிக்கையானது 15 ஆகும். அதே போல இன்னும் ஒரு வினாவினையும் உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு விளையாட்டு போட்டியில் 8 பேர் பங்கு பற்றினர். அந்த 8 பேரும் தங்களுக்கிடையில் கைகுலுக்கிக் கொண்டனர். ஆகவே அங்கு இடம்பெற்ற கைக்குழுக்கல்கள் எத்தனை என்று ஒரு வினா வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கு கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையானது 8. 8 முன்னுள்ள இலக்கமானது 7. ஆகவே 8 7 பெருக்க வேண்டும். 8 7 பெருக்கினால் எத்தனை? 8 7 56. அந்த 56 2 வகுக்க வேண்டும். அவ்வாறு 2 வகுக்கும் போது எத்தனை விடை? 28. ஆகவே 8 பேர் கலந்து கொண்டால் 8 7 56. 56 2 வகுக்கும் போது விடையானது 28. ஆகவே 28 கைக்குழுக்கள் இடம்பெற்றிருக்கும். ஆம் மாணவர்களே, தற்போது கைக்குழுக்கள் தொடர்பான இலகுவழி நுட்பங்களை பார்த்தோம். இதே போல வாழ்த்தட்டை தொடர்பான வினாக்கள் வந்தால் நாம் எவ்வாறு இலகுவாக விடை காண்பது? ஆம், வாழ்த்தட்டை தொடர்பான வினாக்கள் வரும்போது உதாரணமாக சித்திரை புத்தாண்டுக்காக நான்கு நண்பர்கள் தங்களுக்கிடையில் வாழ்த்தட்டைகளை பரிமாறிக்கொண்டனர். ஆகவே அங்கு பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகள் எத்தனை? இதற்கு மிக இலகுவான வழி, நான்கு நண்பர்களின் நான்குக்கு முன்னால் உள்ள இலக்கத்தால் பெருக்க வேண்டும். ஆகவே நான்கு, நான்குக்கு முன்னுள்ள எண் மூன்று, அதனை இரண்டையும் பெருக்கும் போது பன்னிரண்டு. ஆகவே அங்கு பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகளின் எண்ணிக்கையானது பன்னிரண்டு ஆகும். அதே போல பத்து நண்பர்கள் தங்களுக்கிடையில் புத்தாண்டு வாழ்த்தட்டைகளை பரிமாறிக்கொண்டனர். அங்கு பரிமாறப்பட்ட வாழ்த்தட்டைகள் எத்தனை என்ற வினா வந்தால், பத்து மாணவர்கள் தங்களுக்கிடையில் புத்தாண்டு வாழ்த்தட்டைகள். பத்து மாணவர்கள் எனும் போது பத்திலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். ஒன்றை கழித்தால் ஒன்பது. ஆகவே பத்தையும் ஒன்பதையும் பெருக்க வேண்டும். பெருக்கினால் பத்தொன்பது தொண்ணூறு. ஆகவே அங்கு இடம்பெற்ற கைக்குள்களின் மொத்த எண்ணிக்கையானது தொண்ணூறு ஆகும். ஆம் மாணவர்களே, இவ்வளவு நேரமும் பகுதி ஒன்று வினாத்தாளுக்குரிய சில முக்கியமான நுண்ணறிவு வினாக்களுக்கு நாம் எவ்வாறு இலகுவான வழியில் விடைகளை கண்டறிவது தொடர்பான விடயங்களை பார்த்தோம். ஆம், உங்களுக்கு எதிர்வரும் 22ஆம் திகதி புலமை பரிசில் பரீட்சை நடைபெற காத்திருக்கின்றது. அந்த பரீட்சைக்கு நீங்கள் முகங்கொடுக்கும் போது முதலாவதாக பகுதி ஒன்று வினாத்தாள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வினாத்தாளில் 40 வினாக்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கும். அந்த 40 வினாக்களுக்கும் மூன்று மூன்று விடைகள் வீதம் காணப்படும். நான் உங்களுக்கு கூறுகின்ற மிக முக்கியமான அறிவுரை என்னவெனின், வினாக்களில் உள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயமாக நன்றாக வாசியுங்கள். நன்றாக வாசித்ததன் பின்னர் அவசரம் இல்லாமல் செய்க வழிகளை செய்து பாருங்கள். அதன் பின்னர் இது சரி என்று தெரிந்தவுடன் மாத்திரம் மிக சரியான விடையின் கீழ் கோடிடுங்கள். இறுதியாக நீங்கள் எல்லாம் செய்ததன் பின்னர் 40 வினாக்களுக்கும் நீங்கள் விடையளித்திருக்கின்றீர்களா என்று திருப்பி பாருங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கான 40 வினாக்களில் 40க்கும் 40ஐயும் சரியெடுத்து 100 புள்ளிகளை பெறுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. ஆகவே சிறந்த முறையில் வாசித்து வினாக்களை விளங்கிக் கொண்டு சிறந்த முறையில் செய்க வழிகளை செய்து பார்த்து 40க்கு 40களையும் சரியெடுத்து 100 புள்ளிகளை பெற்று, பகுதி ஒன்று வினாத்தாளில் 100 புள்ளிகளையும் பகுதி ரெண்டு வினாத்தாளிலும் அதே போன்று செய்து 100 புள்ளிகளையும் பெற்று 200க்கு 200 புள்ளிகளை பெற்று சித்தியடைவீர்கள் என்று வாழ்த்து கூறிக்கொள்வதோடு, இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, புலமை பரிசில் எழுத காத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, சிறந்த முறையில் பரீட்சையை எழுதி சிறந்த புள்ளிகளை பெற்று சித்தியடைவீர்கள் என்று நம்பிக்கையுடன் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.